we are first converted, please usually give us some advice as to how to become good Christians.
நல்ல கிறிஸ்துவா எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சில ஆலோசனைகளை சொல்வார்கள்.
I was converted to Christ 14 years ago.
நான் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக
வளர்ந்திருந்தேன். That time I was 19 and a half years old.
அப்போது எனக்கு வயது 19 இருக்கும்.
And I gave my heart to Jesus and I was born again.
என் உள்ளத்தை ஆண்டவருக்கு இயேசுவுக்கு கொடுத்து நான் மறுபடியும்
And then I went to a church, a good church, of believers.
அப்போது விசுவாசிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு நல்ல சபைக்கு நான் சென்றேன்.
They told me to read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க முடியாது கூறினார்கள்.
I must pray every day.
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடியாது கூறினார்கள்.
And I must witness to others every day.
ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள்.
And then I must seek fellowship with other believers every day.
மற்ற சகோதரர்களோடு விசுவாசிகளோடு ஐக்கியத்தை நான் நாட வேண்டும் என்று சொன்னார்கள்.
So I was told that if I want to be a disciple of Jesus, I must do these four things every day.
ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று நான்
சொல்லப்பட்டேன்.
வேதவாசி,
pray every day,
ஜெபி,
witness to other people every day. And I was fellowship with other believers. So I did that.
I did that.
But I didn't grow in the Christian life.
Oh, no, my sister, what did you say? What
did you say? These are all good things.
You didn't say anything about that.
But there was something else which Jesus said we must do every day, which those people never told me.
Oh, and the general said, ஆனால் தினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு.
What is it that Jesus said we must do every day?
ஒவ்வொரு நாளும்
if we are to be his disciples.
அவருடைய சிஸ்டரா இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறார்.
You know what?
அது என்ன நமக்கு தெரியுமா?
Even though reading the Bible is a very, very good habit, Jesus never said we must read the Bible every day.
வேதம் வாசிப்பது மிக மிக நல்ல காரியம்.
ஒரு மாதம் 15 நிமிடத்தை
அந்த விஷயத்தை நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும்
சொல்லணும்.
அது நல்ல பழக்கம்
தான். ஜீசஸ் நெவர் செட்
அது இயேசு அதை ஒருவர் சொல்ல வேண்டும் சொல்ல.
ஜீசஸ் செட் ப்ரே ஆல்வேஸ்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணவே சொல்ல.
ஆல் தி டைம் பீ இன் தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர்.
அது எப்பொழுதும் என்ன எப்பொழுதும் ஜெபம் சிந்தையாக இருக்க வேண்டும்.
தென் யூ சே ஷுட் ஐ ஹேவ் தட் டைம் எவ்ரி டே செட் அபார்ட் ஃபார் ப்ரேயர் ஆல்சோ.
நான் ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க கூடாது என்று கேட்டேன்.
ஆஃப்கோர்ஸ் ஜீசஸ் நெவர் செட் எனிதிங் அபௌட் இட்.
அதே மாதிரி இயேசு ஒன்றும் சொல்லவில்லை.
Shouldn't you have a little time every day to read the Bible?
Over long, such a man can read the Bible.
Yes. But Jesus never said anything about it.
I think he is going to say
that. Even though it's a good habit.
I think that's what I love to say.
And isn't it a good thing to witness to somebody about Jesus every day?
Over long, he is going to say that.
Very good habit.
You know what
I'm
going to say?
But Jesus never said anything about it.
I think he is going to say that.
Isn't it a good thing also to seek fellowship with other believers every day?
ஒவ்வொரு மற்ற சக விசுவாசிகளோடு கூட ஐக்கிய பொழுது நல்லது
நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக
never said anything about
it. ஏசு அதுக்கு ரொம்ப சொல்லல.
So, the church which I attended told me to do four things which Jesus never said.
அது நான் போய் கொண்டிருந்த சபை ஏசு சொன்னால நான் நான்கு காரியங்கள் செய்ய முடியாது
சொன்னேன்.
நல்ல காரியம்.
Supposing they taught me I was saying a fast every day. Isn't that a good thing?
Yes, no, you can put it to it and they told you that. Are you willing to carry on?
Yeah. Oh, I must have my breakfast every day. That's a good thing.
Yes, no, I'll call you out of the top of it. நல்ல
காரியம்.
வேலைக்கு போகிறவா இருந்தால் வாரத்தில் 5 நாட்கள் கண்டிப்பாக வேலைக்கு போக
வேண்டும்.
இதெல்லாம் நல்ல
காரியங்கள்.
அதோ இந்த காரியங்களில் ஒன்றையும்
சேர்ந்து
ஒவ்வொரு வார
person like that in the bank. What is it that Jesus said you must be available? So they told me to do four things which Jesus never said. And the one thing which Jesus said I must do, they never told me. And it's probably true of your church also and your pastor. They told you to do a lot of things every day.
Then probably none of that is even going
to happen. Probably also
going
to do a fifth thing to put your money every year into the box. That also Jesus never said.
You know
what Jesus said? We must do everything.
You might
read your Bible in Luke chapter 9, verse 22. He says here, if anyone wants to come after me,
what would you do?
I would ask of you, how many of you want to follow Jesus? There is the number one thing he must do. It is not reading the Bible. It is denying himself. And take up his cross every day. So what is the one thing that Jesus said we must do every day? Deny myself. Take up my cross. And that is the one thing which most Christians know nothing about.
இந்த ஒரு காரியத்தை குறித்து அனைத்து வந்து அது அறியாமலே இருக்காது.
If you ask many people, what do you think it means to take up the cross?
சிலர் இடத்திலே வந்து அனுதினமும் சிலர் எடுப்பது என்றால் என்ன என்று ஒரு திட்டம் கேட்டால்,
is it hanging one cross around your neck every day?
ஒரு நாள் கழுத்தில் ஒரு சிலரை மாட்டிக்கொள்வதா? அது மிகவும் எளிது.
That's not what Jesus said.
ஏன் சொல்றது அது அல்ல.
He was not talking about golden crosses hung around your neck.
அவர் கழுத்திலே கழுத்தில் மாட்டிக்கொள்வதை குறித்து பேசவில்லை.
In those days, there were no golden crosses, by the way.
And the Nathalie,
there was only one type of cross in those days.
And the Nathalie, where would you want to live in?
That was a rugged wooden cross where criminals were killed and crucified. That's what Jesus spoke about.
And the Sulu put it on his face.
That you must take up the same cross that I am taking up if you want to be my disciple. I want to try and explain to you what this cross is. We know that Jesus took a cross and died on it. But he tells us here that we've got to take up a cross also and die on it. You know, Jesus once said in John chapter 10, John chapter 10 and verse 10, he said, I have come to that we might have two things. Number one, that we might have life. Number two, that we might have abundant life. We are not only to have life, we must have abundant life. When you are born again and your sins are forgiven, you got life.
நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது உடைய பாவங்கள் மன்னிக்கும் பொழுது உனக்கு ஜீவன்
கிடைக்கிறது.
பரிபூர்ண ஜீவன் இல்லை.
If you are sinning so many times in so many areas, you're falling.
நீங்கள் போய் சொல்லுங்கள்
கஷ்டப்படுகிறது And you are not grateful with money.
Paramount to whom you are
And you borrow money and you don't return it.
Paramount to whom you are going to borrow money.
You sign some false statement in the office to get more money. You may say you are born again.
Then when we come to know the world,
normally you do all these things and you say they are born again.
இப்படி அனைத்து ஜனங்கள் மறுபடியும் பிறந்து என்று சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை
சொல்கிறார்கள். They may have life, I don't know. They certainly don't have abundant life.
அவர்களுக்கு இத்தியும் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயப்படுற ஜீவன்.
All these things are like sickness.
இந்த பாவங்கள் எல்லாம் வியாதிகளை போல.
I explain to you the difference between life and abundant life.
ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான்
நினைக்கிறேன்.
ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு படுக்கையை பார்த்துட்டு
அவர்
காரணத்தை படுக்கையில எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வியாதி
பண்ணிருக்கார்.
மூக்கிலே ஒரு குழாய், வாயிலே ஒரு குழாய், கழுத்திலே ஒரு வயிற்றிலே ஒரு குழாய், கையில ஒரு குழாய்,
அவனை
போய் மட்டும் விழுந்து
That's how many believers are.
எப்படித்தான் அநேக விசுவாசிகள் இருக்கார்.
How many times they fall.
எத்தனை முறை விழுகிறார்கள்.
Bad thoughts in their mind.
சிறியிலே கெட்ட எண்ணங்கள்.
Lusting with their eyes.
கண்ணில் இச்சையான பார்வை.
Getting angry with their tongue.
கோபப்பட்டு நான் சொல்லுகிறார்கள்.
Some wrong attitude in their heart towards somebody else.
யாரோ ஒருவருக்கு தவறான ஒரு மனப்பான்மை இருக்கிறது.
They tell small lies in order to protect themselves from some difficult situation.
கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தப்பி கொண்டிருக்காங்க போய் சொல்லிருந்தாங்க.
They're falling down. These are all falling.
இந்த நான் சொன்ன காரியங்கள் கீழே விழுவதற்கு உட்பாடு.
They are like people who walk a little bit and then fall down.
கொஞ்சம் அதற்காக தைக்க போகிறாங்க.
And then another fall.
மீண்டும் அதற்காக விழுகிறார்.
In one day.
ஒரு நாளைக்கு ஒரு
நாளைக்கு
எத்தனை முறை விழுந்தாலும்
இன்றைக்கு
காலையிலே படுக்கையில் எழுதுவது முதல் இப்பொழுது வரை
ஒன்றே
ஒரு நாளைக்கு
தீர்மானம்
பேசின
make you say something
alle paavamulla yenavulla solla vekkala
how did you speak to your husband or wife today
ore prashnathile ore vaayathile enna pesina
how did you speak to your children today
like ore prashnathile enna pesina
if you got a servant in the home how did you speak to that servant
ore velaikarathalla avanukku enna pesina
how did you speak to somebody who is junior to you in the office
ore alavulla ore kaatham unke nalil irundhavulla eppadi pesina
that is the test of your Christianity
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை
அடையாளங்களுடைய
வாழ்க்கையை பாவம் ஆளுமை செய்வதற்கு தேவன்
விரும்பவில்லை.
பார்க்கலாம் பாவம் உங்களை
மேற்கொள்ளாது.
பாவம் உங்களை என்னவாக தான் இருக்க முடியாது.
மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
வச்சனை
I don't believe in such speaking in tongues.
அப்படி பட்டாலே பாஸ்கரன் பிரபுமலை
அந்த நம்ம நம்ம real speaking.
நான் உண்மையாலே அதே பாஷை பேசுவதில்லை.
The Holy Spirit can control our tongues 24 hours a day.
ஒரு நாளையும் 24 மணி நேரத்தையும் 10 காரியாலும் உங்க நாக்கு கட்டுப்படுத்த தான் மாத்திரம் செய்ய.
Not only the meaning.
கூட்டமில்ல மட்டுமல்ல.
A spirit that can make you control your tongue only in the Sunday meeting, but not the rest of the day is not the Holy Spirit.
நாயகரமே காலையில கூட்டத்திலே மட்டும் உடைய நாவை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் வெளியே வந்தவர்கள் மீறி நேரம் உங்களை கட்டுப்படுத்தாத ஆவியை உண்மையான பசுத்தாங்க. நீங்கள் கட்டுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
James chapter 1 says,
யாக்கோபு ஒன்றாவது
அதிகாரத்தில்
பார்க்கிறோம். உங்களுக்கு எதாவது வாசிக்கும்
James chapter 1,
யாக்கோபு 1 முதல் அதிகாரம்
and verse 26,
26.
This is a very important verse.
உண்மையான இந்த இப்படிப்பட்ட மக்களை குறித்த ஒரு பிரசனத்தை நீங்கள் அதிகமாக கேட்டிருக்க
மாட்டீங்க. 1:26
ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வசித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணி எண்ணினால் அவருடைய தேவ பக்தி
வீணாயிருக்கும்.
நீங்கள் தேவத்தில் உள்ளவன் என்று
எதிராக
அது வர்ணனை
According to this word,
the government in India, the Yama,
can you control your tongue?
In the vasana body one now you are coming here,
what is it here?
Yena to
control your tongue,
ne ram yanama
adavada, your Christianity is worth zero.
Okay, kutum allam bujyam,
you get 0 out of 100,
root to zero bujyam vartan kareko,
0 out of 100
root to cycle vartan.
What else did you do?
Yena lakini
you get 1000 tracks out.
அதேபடி
because even though you did all these things
nella karam seidhal pole
you did not control yourself
you know now that is
I want to tell you something
one thing we want to
there is so much talk about being filled with the Holy Spirit these days
in the not only you but all abhishekam nerai eppadi endra ellarum pesukondukkaranga
so much of false teaching
ile kuthu evvalo priya bodham irukku
so much of wrong teaching
evvalo thavana bodham irukku.
What is the mark of being filled with the Holy Spirit?
பசுத்த ஆவியானவர் நிறைந்ததினுடைய அடையாளம்
என்ன? I know what happened to me.
எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்.
God filled me with the Holy Spirit 27 years ago.
ஏற்கே ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய பசுத்த அபிஷேகத்தை நிரப்பின போது
my tongue came on fire.
என்னுடைய நாவே அக்கினி
This earthly fire, that is useless.
இந்த பூமியிலே நெருப்பு அதுல அது பயன்படுது.
The fire of the Holy Spirit.
அது பசுத்த ஆவியானவருடைய அக்கினி.
That's what we read in Acts chapter 2 verse 3. That little fire came upon the people when they were filled with the Holy Spirit.
Later, the apostle said, "Lord, we have received from Akhil Mayman now we are living what is it?"
That means the Holy Spirit began to control the tongue from that day.
And the Holy Spirit from அந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய நாவை பரிசுத்த ஆவியார் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார்.
Has the Holy Spirit begun to control your tongue?
Oh, yeah. Now, he has the power to control your tongue.
That is the mark of being filled with the Holy Spirit.
But the power of the opportunity is better than the power of the tongue.
That you don't say certain things like you did before.
There's a number of things that you put in your mind.
You don't speak rude things to hurt people anymore.
You don't
say angry words and shout at people like you did. Before you were filled with the Holy Spirit,
I wish you were filled with the Holy Spirit. Faith was born in you. Come on, come on, come on, come on, come on.
Your tongue is on fire.
You put on your mouth, ask me why you're doing
this. The control of the Holy Spirit. That is the mark of being filled with the Holy Spirit.
You don't have to say it's not in the Holy Spirit.
And if you want it, you can have it. God may also give you the gift of speaking in other tongues in prayer or praise.
He gave
me that also. That was not the main thing. The main thing was that he began to control my tongue in how I speak to human beings. It's not a question of how you speak to God.
தேவனோடு எப்படி பேசுகிறார்கள் காரியம் அல்ல.
How do you speak to human beings?
மனுஷனுடன் எப்படி பேசுகிறார்கள்?
How do you speak to your wife? How do you speak to human beings?
மனுஷனுடன் எப்படி பேசுகிறார்கள்?
How do you speak to your wife?
உங்கள் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறார்கள்?
How do you speak to your husband?
உங்கள் புருஷனிடத்தில் எப்படி பேசுகிறார்கள்?
How do you speak to your neighbor?
உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களுடைய
பேசுகிறார்கள். How do you speak to the office?
அலுவலகத்தில் எப்படி
பேசுகிறார்கள்? How do you speak to the train, the bus? நீங்கள் போகும்போது பஸ்ஸில் போகும்போது மற்ற இடத்துல எப்படி
பேசுகிறார்கள்
அங்கே தான் யாரால்
நிரப்பப்பட்டார்கள். And I've discovered that the Holy Spirit begins to control my tongue and tells me to take up the cross.
If I'm not going to be a nominee, that's what it means.
What does that mean?
Other
than the
appointment?
You know what the cross is? You know what taking up the cross is?
I want to
explain that very simple
way to you. Suppose I want to go this way. And
God wants me to go this
way. But if you understand that? Do
you understand
that? I want to go this way. And God
wants me
to go this way.
I want to go this way.
I want to go this way.
God wants me to go this way.
God wants me to go this
way. I want to go this way. God wants me to go this way.
And God wants me to go this way.
I have to die. I have to die to wanting to go my
way.
And I say, Lord, I don't want to go my
way.
I want to go your
way.
Then you have taken out the cross. It's so simple. Okay, let me give you another
example.
Somebody speaks to me in an angry way.
And
you know how you feel when somebody speaks to you in an angry
way. When they ask for my best arm, you put it on the left.
You feel like speaking in an evil way also. But God says, speak in a kind
way. What do I do? Yes, the cross. I
want
to
speak in a rude way.
நான் கண்ணவனாக இருக்கிறேன்
I spoke what I like. That God can do this in your life.
In the day when you want to see him,
sin will not rule over you.
Power will not rule over you.
See, the promise. Romans 6:14, sin shall not be master over you.
Power will not rule over you.
That's a promise. It's a promise of God.
The day when you want to see him,
that sin that ruled my tongue for so many years, it's not going to rule my
Sin being a master means what?
Shout at your husband!
அங்க இருக்கிற லைன் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்க
பள்ளிக்கூடாது.
தமிழ்நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சியின் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுடைய லைட்டுக்கு பேட்டரியும் மூட்டை மூட்டை ஆஃப் பண்ணுவாங்க. இல்ல
தேவையில் வாழ்ந்து
மின்சாரத்தை ஒரு முடிஞ்சு வந்து இப்போ நீங்க தான் சுத்தி
பண்ணுவோம்.
தேவனுக்கு வல்லமை கொடுக்கிறார்.
You know, you can have two heavens. எந்த கடவுள் உரிமொழிகின்றவர்கள் தெரியுமா?
அநேக
ஜனங்கள் உரிமொழி கடவுள் செய்வதில்
நடிக்கும்போது
மோசத்துக்கு
போவேன்.
இன்னொரு
மறிப்பதற்கு முன்பாக இந்த
துணியிலேயே உங்களுக்கு ஒரு பாவம் இருக்க
முடியும்.
மறிக்கும்போது உங்களுக்கு அங்கே போகும்போது இதொரு பாவம் இருக்க முடியும்.
That stops with
it. இதுதான் என்னுடைய விருப்பம்.
Your home will be like a heaven.
உங்களுடைய குடும்பம் ஒரு பர்வமா இருக்க முடியும்.
Husband and wife love one another.
அவர் ஒருவர் திட்டுவதில்லை,
மற்றதை
எதிர்த்து
பேசுவதில்லை,
மனைவியோ மனைவி பசுமையோ குற்றங்களை தவறாய் பேசுவதில்லை. அது ஏழு ஏற்ற இருக்கலாம்.
ஒருவர்
know it's 6:30 because they started fighting.
Every morning, one morning, six thirty.
You go to the house,
and
the wife is dead. That is why there is no fight. So what is the secret? One person must die. If one person dies, there will be no fight. So that is a parable.
இது ஒரு மூமி.
இஸ் யுவர் ஹவுஸ் லைக் தட்?
உங்களுடைய
குடும்பம் பிரிக்கலாம். வாக்குவாதம், சண்டை, சக்கரங்கள், பிரச்சனை. அட்லீஸ்ட் ஒன் பர்சன் மஸ்ட் டை. குறைந்தபட்சம் ஏன்னா ஒரு தடவை செய்யறதுக்கு மறுத்துங்க. நான் யுவர் ஹஸ்பண்ட் டசன்ட் டை, யூ டை. புருஷனா மறுக்கலாம், நீங்க மறுத்துங்க. சீ யுவர் சார்.
உங்க சேர்த்து.
இஃப் யுவர் வைஃப் டசன்ட் டை, யூ டை. சீ யுவர் சார்.
மனைவி மறுக்கலாம், நீங்க மறுக்க கூடாது.
யுவர் மாட் சார்.
பல மூடி இருக்கிறவங்க
தி பீஸ்.
உங்க சமாதானம் உண்டா?
இப்போ
இருவருமே மறுத்துவிட்டால்
then there will be something more than peace.
அது சமாதானத்தை காட்டும் அதிகமாக ஒன்று வரும் ஐக்கியம்.
So what is the secret?
அது அழைக்கணும்.
If one person dies, there will be peace.
ஒரு மறுத்துவிட்டால் அங்கே சமாதானம்.
If both people die, there will be fellowship.
இருவருமே மறுத்துவிட்டால் அங்கே ஐக்கியம் உண்டாக.
That's the life heaven.
அது பரவாயில்லை பரவாயில்லை.
That is how our home should be.
இப்படி தான் நம்முடைய குடும்பம் இருக்காது.
How our church should be.
இப்படி தான் நம்முடைய சபை இருக்கிறது.
But see, he said something to hurt me.
இவன் குடும்பத்திலே அவனை
சொல்லிவிட்டான்.
அல்லது நாம் அவரை குடும்பத்திலே சொல்லிவிட்டேன் என்று வைத்துக்
கொள்வோம். If he died to ourselves,
நாம் நல்ல சேர்த்து மறுத்து விட்டால் அது பரவாயில்ல.
Yes, forget it.
அது மறந்து விட்டால்
and we can have good fellowship.
நல்ல ஐக்கியம் உண்டாக முடியும்.
You know, once the Pharisees said about Jesus,
அதிபதியாலே கூப்பிட்டார்
you are forgiven.
நீ மன்னிக்கப்பட்டிருக்காய்.
Wonderful.
அற்புதமாயிருக்கு.
You read that in Matthew chapter 12 and verse 24 to 32.
அதை 14 அதிகாரம் 24-32 வரை
நீங்கள்
மன்னிக்கப்பட்டிருக்காரு.
In every situation we have,
நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு
சூழ்நிலையிலும்
நம்முடைய
ஒப்புக்கொடுத்தார்.
Hebrews 9:14.
How can you offer yourself to God?
நீ எப்படி மனிதருக்கு ஒப்புக்கொடுக்க முடியும்?
Through the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மூலமா.
So when God fills me with the Holy Spirit,
அங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது,
you know why he fills me with the Holy Spirit?
ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார்.
So that I can walk in Jesus' footsteps.
நான் இயேசுவின் அடிச்சூரிலே நடக்கும் பொழுது,
so that in the different situations of life,
வாழ்க்கையில் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே,
மறுத்தவன் is not bothered.
இந்த சுத்தமான படங்களின் மனிதவாயின்
மனிதவன்
சோதிக்கப்படும்
பொழுது
வல்லமை
நான் படிக்க முடியும்.
The life of Jesus, like a resurrection life, comes out from me.
உயிர்த்தெழுந்த ஜீவனை போல எனக்குள்ளாக இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வருது.
I can see the gentle eyes.
நான் தைரியமுள்ள சாந்தமுள்ள ஒரு பதிலை கொடுக்க முடியும்.
The verse in Proverbs, it says, a gentle answer will turn away anger.
மெதுவான பதிலுக்கு கோபத்தை மாற்றும் என்று ஒரு வசனம் இருக்கிறது.
That can come only through the power of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின்
வல்லமை மூலமாக தான் வரும்.
That's what the Holy Spirit wants to do in your life.
உங்களை வாழ்க்கையில் ஆவியானவர் வேலைதான் செய்ய விரும்புகிறார். கிருபையை கொடுக்க முடியாது.
Control your
tongue. அதை நாம் அடக்க
முடியும். Control your eyes. அதை
கண்களை அடக்க முடியும்.
Control your
thoughts.
உங்களை சிந்தையை அடக்க முடியும். Without the Holy Spirit's power,
பரிசுத்த ஆவியின் வல்லமை தான்
செய்ய முடியும். God has given us the Holy Spirit. I'm not telling you something which cannot be done. Nowadays, I'm sorry to say, there's a lot of deception in Christian
preaching.
Jesus will open blind eyes. All
எல்லாம் போய்
எனக்கு
பக்கத்தில்
பெரிய
பொதுவாக என்ன நடக்கும்
போட்டார்கள். And then this man gets up and preaches. And these poor babies are still blind. I am so sad. I said, Lord, these poor people, what an impression they have got about Jesus.
இயேசு குறித்து என்ன விதமான கருத்தை அவர்
பிரசித்துவார்கள்.
எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து இங்கே
வருகிறார்கள்.
பணத்தை வசதி செய்கிறார்கள்.
And you don't feel that shit. Then don't put such notice in saying that Jesus will open blind eyes.
அப்படி இல்லாத பட்சத்திலே இயேசு குறித்து
ஒரு வாழ்க்கை வாழ்க்கை யாரும் ஏமாற்றத ஒரு வாழ்க்கை.
I can offer you definitely.
Because
the Bible offers it. You say,
why can't you open the blind eyes? Two reasons. God has
not given me the gift
of faith. So I
don't pretend
that I have. I don't want to deceive anybody.
I don't have the faith that Jesus.
பெரிய காரியங்களை நாங்கள்
ஒன்றுமே குறித்தா வளர்ப்பு here this evening which cannot be practiced in your
life. You can
experience every day in your life.
God has changed my life many years ago
and said you must never preach what is not true in your life.
அனைத்து ஆண்டுகள் முன்பாக தேவனுக்கு சொன்னது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களெல்லாம் உண்மை இல்லையோ அதை ஒருபோதும்
பிரசங்கிக்கக்கூடாது.
தேவனுடைய சாட்சி,
I'm not preaching anything untrue.
நான் மெய்யல்லாத காரியத்தை பிரசங்கிப்பதே இல்லை.
I want you to
pray a little prayer to God.
தேவனுக்கு இந்த சிறிய ஜபத்தை நீங்கள் செய்ய முடியாது
அன்றைய கோவில்
அநேக ஜனங்கள் எங்களுக்கு